Welcome once again to Words of Life.
ஜீவவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம்.
We are studying through the Bible book by book.
நாம் வேதாகமம் முழுதுமாய் ஒவ்வொரு புத்தகம் புத்தகமாக படித்துக் கொண்டு வருகிறோம்.
And we have now reached the book of Hosea in the Old Testament.
இப்பொழுது நாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியதான ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்திற்கு வந்திருக்கிறோம்.
Hosea is the first of 12 books which are known generally speaking as the minor prophets.
குட்டி தீர்க்கதரிசிகளின் புத்தகம் என்று சொல்லப்படுகிறதான புத்தகத்திலே ஓசியா முதலாவது புத்தகமாக வருகிறது.
Not because they were less important prophets but because their books and writings are much smaller.
அவர்கள் முக்கியத்துவத்திலே சிறியவர்களாக இருந்தபடினாலே அல்ல, அவர்கள் எழுதின புத்தகம் சிறியதாக இருக்கிறபடினாலே அவர்கள் குட்டி தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறார்கள்.
Hosea's main subject is spiritual adultery and God's unchanging love.
ஆவிக்குரிய விபசாரமும் தேவனுடைய மாறாத அன்பும் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருளாக இருக்கிறது.
A very relevant subject for Christian churches today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகளுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு பாடமாக இருக்கிறது.
Because like James 4:4 says there's a lot of spiritual adultery in Christian churches today.
யாக்கோபு 4:4 சொல்லப்பட்டது போல இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே ஆவிக்குரிய விபச்சாரம் அதிகமாக காணப்படுகிறது.
By that I mean worldliness.
ஆவிக்குரிய உபச்சாரம் என்று சொல்லும்பொழுது உலக பிரகாரமான வாழ்க்கை.
Love of the world, James 4 says, is spiritual adultery.
உலக சிநேகம் தான் ஆவிக்குரிய உபச்சாரம் என்று யாக்கோபு 4 வாசிக்கிறோம்.
1 John 2:15-17 says, if you love the world, you cannot love God.
1 John 2:15-17 வரை நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்திலே நீங்கள் சிநேகம் வைத்திருப்பீர்களானால் தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இருக்காது.
That's why I say Hosea's message is very relevant to our time.
ஆகவே தான் ஓசியாவுடைய செய்தி இந்த காலத்துக்கு ஏற்றதான ஒரு செய்தி என்று சொல்கிறேன்.
In the Old Testament, Israel was called the bride of Jehovah.
இஸ்ரவேல் தேசமானது யெகோவாவினுடைய மனவாட்டி என்று அழைக்கப்பட்டது.
It's the same relationship God wanted to have with them like Christ has with us today.
இன்றைக்கு கிறிஸ்து நம்மோடு கூட எப்படிப்பட்ட உறவு வைத்திருக்கிறாரோ அதே போலதான் அந்த நாட்களிலே தேவன் இஸ்ரவேலோடு கூட வைத்திருந்தார்.
If you are married to Christ and we love money,
நாம் கிறிஸ்துவோடு கூட நாம் திருமணமாக இருக்கிறோம், நாம் அதே சமயத்தில் பணத்தை நேசிப்போமானால்,
That's like the bride fooling around with another man who's not a bridegroom.
ஒரு மனவாட்டி தன்னுடைய மனவாளன் அல்லாத வேறு ஒரு நபரோடு கூட சேர்ந்து வாழ்கிறது போல இருக்கிறது.
If you love sinful pleasure,
பாவ சந்தோஷங்களை நீங்கள்
நேசிக்கிறீர்கள், spiritual adultery,
நீங்கள் ஆவிக்குரிய உபசாரம் செய்கிறீர்கள்.
And God spoke through Hosea to that situation.
தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் ஓசியாவோடு கூட பேசுகிறார்.
But that is the condition of Israel too.
இஸ்ரவேலுடைய நிலைமையும் இப்படித்தான் இருந்தது.
Hosea prophesied to the northern kingdom of Israel.
ஓசியா வட ராஜ்யமாகிய இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தார்.
And Hosea, more than any other prophet, was taught what he had to preach in a very painful way.
எந்த தீர்க்கதரிசியை காட்டிலும் ஓசியா தீர்க்கதரிசி எந்த காரியங்களை போதிக்க வேண்டுமோ அது அவனுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு பாடமாக கற்பிக்கப்பட்டது.
And that was the way that God made Hosea feel the pain God was feeling towards unfaithful Israel.
உண்மையற்ற இஸ்ரவேல் மீது தேவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வேதனையை ஓசியாவை உணரும்படியாய் ஒரு அனுபவத்துக்குள்ளாக நடத்தி அதை செய்கிறார்.
God told Hosea to marry a woman who he knew would be unfaithful to him.
தனக்கு உண்மை இல்லாதவளா இருப்பாள் என்று அறிந்தும் தேவன் அந்த ஒரு ஸ்திரியை தான் ஓசியாவை போய் திருமணம் செய்ய சொன்னார்.
In verse 2 he said, go and take to yourself a wife of harlotry and children of harlotry.
ஒரு சோர ஸ்திரியையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள் என்று ஓசியாவினிடத்திலே தேவன் சொல்கிறார்.
Hosea didn't even know whether these children were his.
அந்த பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளா இல்லையா என்று கூட அவனுக்கு தெரியாது.
Because she was a harlot woman.
ஏனென்றால் அவள் ஒரு வேசியாக இருந்தாள்.
Imagine going and marrying such a woman.
அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை போய் திருமணம் செய்கிறது என்பது எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள்.
Old Testament prophets paid a tremendous price in order to be God's mouthpiece to that nation.
அந்த தேசத்திற்கு தேவனுடைய வாயாக இருப்பதற்கு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அதிகமான விலை கரியம் செலுத்த வேண்டியதாக இருந்தது.
Now God does not ask any prophet today to do something like that.
இன்றைக்கு இருக்கக்கூடிய தீர்க்கதரிசியை இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படியாக ஒரு காலம் சொல்லுவதில்லை.
Because we can feel God's heart through the Holy Spirit dwelling in us.
ஏனென்றால் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை நாம் உணர முடியும்.
Those Old Testament prophets did not have the Holy Spirit dwelling within.
ஆனால் பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் தங்களுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணவில்லை.
So they could not experience the heartbeat of God until they themselves went through some difficult circumstance like this.
இவர்களாகவே இதுபோல ஒரு கடினமான சூழ்நிலைகளுக்கு போகாத பட்சத்திலே தேவனுடைய இருதய துடிப்பை இவர்கள் அறியாமல் இருந்தார்கள்.
God told Hosea to keep on loving this woman even when she was unfaithful to him.
இந்த ஸ்திரீ ஓசியாவுக்கு உண்மையில்லாமல் இருந்த போதிலும் கூட நீ தொடர்ந்து அவளை நேசிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார்.
At one point Hosea's wife and then sold herself to another man as a slave.
ஒரு காலகட்டத்திலே ஓசியாவுடைய மனைவி வேறு ஒரு மனிதனுக்கு தன்னை அடிமையாக விற்று போட்டாள்.
And Hosea went and paid money to buy her back.
அவளை திரும்பமாய் வாங்குவதற்கு ஓசியா போய் பணத்தை கொடுத்து வாங்கினான்.
And he kept loving her.
அவன் தொடர்ந்து அவளை நேசித்துக் கொண்டே
இருந்தான். And even after he bought her back, she still went and committed adultery.
அவளை அவன் பணம் கொடுத்து திரும்ப மீட்ட போதிலும் கூட அவள் போய் திரும்பமாய் விபச்சாரம் செய்தாள்.
God said love her.
தொடர்ந்து அவளை நேசி என்று ஆண்டவர் சொன்னார்.
And when the Hosea found that so difficult.
இது மிகவும் ரொம்ப வேதனையளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது என்று ஓசியா உணர்ந்தவுடனே,
just like you and I would find it difficult if we had to do that.
இதை நாம் செய்ய வேண்டுமானால் நாம் நீங்களும் நானும் எவ்வளவு வேதனைப்படுவோம்.
Then God said,
அப்பொழுது தேவன் சொன்னார்,
now you know Hosea,
ஓசியாவே,
the pain I feel to love unfaithful Israel.
உண்மையற்ற இஸ்ரவேலை நேசிப்பதற்கு எனக்கு எவ்வளவு வேதனை உண்டாயிருக்கும் என்று இப்பொழுது நீ உணர்ந்திருக்கிறாயா என்று கேட்டார்.
Now go and preach to Israel.
இப்பொழுது நீ போய் இஸ்ரவேலுக்கு பிரசங்கி.
And can you imagine how there must have been a note of compassion in Hosea's stern messages?
இப்பொழுது ஓசியானுடைய உறுதியான செய்தியில எவ்வளவு மனதுருக்கம் இருக்கும் என்று எண்ணிருக்கிறீர்களா?
A lot of people preach holiness, but there's no compassion in their holiness.
அநேகர் பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்கள், ஆனால் அந்த பிரசங்கத்திலே மனதுருக்கம் இல்லை.
They condemn people.
அவர்கள் மக்களை நொந்து போக செய்கிறார்கள்.
But Hosea couldn't do that.
ஆனால் ஓசியாவால் அப்படி செய்ய முடியவில்லை.
He didn't condemn his own wife.
அவர் தன்னுடைய சொந்த மனைவியே குற்றம் தீர்க்கவில்லை.
He spoke to Israel like he spoke to his wife.
தன்னுடைய மனைவியிடத்தில் எப்படி ஓசியா பேசினாரோ அதே போல இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட பேசுகிறார்.
All the prophets in the Old Testament had this burden that there should be holiness among God's people.
தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே பரிசுத்தம் காணப்படும் என்பதே அநேக பரிசுத்த தீர்க்க பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்குரிய பாரமாக இருந்தது.
And they all had a revelation of God's unchanging love for his
தேவனுடைய மாறாத அன்பு தம்முடைய ஜனங்கள் மீது இருந்தது என்பதனை வெளிப்பாடாக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்.
Holiness is what God demands from his church.
தம்முடைய சபையிலிருந்து தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்குமேயானால் அதுதான் பரிசுத்தம்.
The mark of any true prophet, Old Testament or New Testament, is they will preach holiness.
பழைய உடன்படிக்கை காலமோ புதிய உடன்படிக்கை காலமோ எந்த தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவருடைய அடையாளம் அவன் பரிசுத்தத்தை பிரசங்கிப்பார்.
Another mark of a true prophet of God, Old Testament or New Testament, they will speak of God's unchanging love.
இன்னொரு அடையாளம் என்னவென்றால் தேவனுடைய மாறாத அன்பை அவன் பிரசங்கிப்பான். பழைய ஏற்பாட்டினாலும் சரி புதிய ஏற்பாட்டினாலும் சரி.
Jeremiah spoke some very hard things.
எரேமியா சில கடினமான காரியங்களை பிரசங்கித்தார்.
He also spoke about God's eternal love.
அதே சமயத்தில் தேவனுடைய அநாதி சிநேகத்தை குறித்து பிரசங்கித்தார்.
I have loved you with an everlasting love, Jeremiah said.
எரேமியா சொல்கிறார், தேவன் சொல்வதாக உன்னை அனாதி சிநேகத்தினாலே உன்னை சிநேகித்தேன்.
And even Hosea says in chapter 11 verse 8 for example.
உதாரணமாக ஓசியாவும் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறார்,
How can I give you up, O Ephraim? How can I surrender you, Israel?
இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி நான் விட்டுவிட முடியும்? நான் உன்னை எப்படி நான் துரத்துவேன் என்று
சொல்கிறார். Last part, my heart is turned over within me and all my compassions are kindled.
என்னுடைய இருதயம் உங்களுக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கிறது. என்னுடைய மனதுருக்கம் உங்களுக்கு
மீது இருக்கிறது. My heart cries out within me, how I long to help you.
உங்களுக்கு உதவி செய்ய முடியாக என்னுடைய இருதயம் எனக்குள்ளாக கதறுகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார்.
In the Living Bible.
இப்படித்தான் லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பு.
There should be a prophetic ministry in every church if it is to be kept alive.
ஒவ்வொரு சபையும் ஜீவனுள்ள சபையாய் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அது தீர்க்கதரிசனமான சபையாக இருக்க வேண்டும்.
Although God may not call us to do the things he asked Hosea to do, he may not ask us to do the things he called Hosea to do.
ஓசியா செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் அழைக்காமல் இருக்கலாம்.
Like marry an unfaithful wife.
உண்மையற்ற ஒரு ஸ்திரியை திருமணம் செய்ய முடிய அழைக்காமல் இருக்கலாம்.
It is still true that God allows his prophets to suffer a lot in many ways.
ஆனாலும் கூட பல காரியங்களிலே தம்முடைய தீர்க்கதரிசிகளை பாடுபடும்படி அனுமதிக்கிறார்.
Jesus suffered a lot.
இயேசு அதிகமாய் பாடுபட்டார்.
Paul suffered a lot.
பவுல் அதிகமாய் பாடுபட்டார்.
So there is a lot of difference between a person who is just a preacher and a prophet.
ஆகவே ஒரு பிரசங்கியாரா இருப்பவருக்கும் ஒரு தீர்க்கதரிசியா இருப்பவருக்கும் பல வேறுபாடுகள் உள்ளது.
A preacher doesn't have to suffer.
ஒரு பிரசங்கியார் பாடுபட தேவையில்லை.
A prophet has to.
ஒரு தீர்க்கதரிசி பாடுபட வேண்டும்.
In Hosea, let's turn now to chapter 1.
ஓசியா 1ஆம் அதிகாரத்திற்கு வருவோம்.
He got a child and each child was given a particular name.
அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு குறிப்பிட்ட பெயரை வைக்க முடியாது ஆண்டவர் சொன்னார்.
In chapter 2,
2ஆம் அதிகாரம்,
we read in verse 7.
7ஆம் வசனம்,
she will pursue her lovers, but she will not overtake them. She will seek them, but will not find them. Then she will say, I'll go back to my first husband, for it was better for me then than now.
அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்திற்கு திரும்பி போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், அப்பொழுது எனக்கு நன்மையா இருந்தது என்று சொல்வாள்.
She came back not because she loved Hosea.
ஓசியாவை நேசித்தபடினாலே திரும்பி வரவில்லை.
But because she thought, well, it was better there than here.
அங்கு இருப்பதை காட்டிலும் இங்கே நன்மையா இருக்கிறது என்று தான் திரும்பி வந்தாள்.
And God was saying, that's how Israel comes back.
இப்படித்தான் இஸ்ரவேல் இப்பொழுது திரும்பி வருகிறது.
They come back because they have a need.
இப்பொழுது அவர்களுக்கு தேவை இருக்கிறபடினாலே திரும்பி வருகிறார்.
Not because they really love me.
உண்மையாலுமே நேசிப்பதனாலே அவர்கள் திரும்பி வருவதில்லை.
God is so disappointed even with many of his people today.
இன்றைக்கும் கூட தம்முடைய ஜனங்கள் அநேகர் நிமித்தமாய் தேவன் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்.
Turn back to him only because there's a need.
ஒரு தேவை இருக்கிறபடினாலே தான் என் பக்கமாய் திரும்புகிறார்.
How God longs that his people will turn back to him in love.
தம்முடைய ஜனங்கள் அன்பு நிமித்தமாய் தம்மை திரும்ப முடியாய் எவ்வளவாய் தேவன் வாஞ்சிக்கிறார்.
The Lord says in chapter 2 verse 15.
இரண்டாம் அதிகாரம் 15 ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார்,
I will give her vineyards and the valley of Achor as a door of hope. In verse 14, I will allure her and bring her into the wilderness and speak kindly to her.
14th vasanathile naan avalai nayangaatti vanandrathilirundhu azhaithu kondu poven endru solugirar. 15th vasanathile thraatcha thottangalai tharuven nambikkin vaasalaga aagorin
thalakkal palanthaakki tharuven. Tenderly to her.
Naan avalidathile nayamai nayangaatti pesuven.
And when everything is dry and barren in the wilderness, she will turn back to me.
வனாந்தரத்தில் எல்லாம் ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது, வெறுமையா இருக்கும் பொழுது அவள் என்னிடமாய் திரும்புவாள்.
This is a wonderful message for those who have backslidden and gone away from God.
தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறவர்களுக்கு அருமையான ஒரு செய்தி.
Many are discouraged because they wasted so many years of their life.
என்னுடைய வாழ்க்கையை அநேக வருஷங்களாக நான் வீணாக்கி விட்டேன் என்று அநேகர் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
We wish we had known these truths when we were younger.
நாம் இளைஞனா இருக்கும் பொழுது இந்த சத்தியங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்திருந்தால் நான் வீணாக்கி இருக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கலாம்.
Don't get discouraged.
சோர்ந்து போக வேண்டாம்.
The valley of Achor is the place of judgment. It's the place where Achan was judged.
ஆகான் நியாயந்தீர்க்கப்பட்ட இடம்தான் ஆகோரின் பள்ளத்தாக்கு.
And that can be a door of hope for you.
அது உனக்கு நம்பிக்கையின் வாசலாக இருக்க முடியும்.
The place where judgment on sin came and chastening.
பாவத்தின் முகாந்திரமாக ஒரு சிட்சையும் நியாயத்தீர்ப்பும் வந்த அந்த இடம்.
And then in the Lord will be a place of hope.
அது உனக்கு நம்பிக்கையின் இடமாய் மாறும்.
And in that day you will not call me Lord, verse 16, but my husband.
அந்த காலத்தில் நீ என்னை பாகாலி என்று சொல்லாமல் என் ஈஷி என்று சொல்லுவாய்.
To have this husband wife relationship with him.
தேவன் அவரோடு கூட நாம் கணவனுக்கு மனைவிக்கும் இருக்கிற உறவை போல வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
What type of relationship do you have with the Lord Jesus?
ஆண்டவராகிய இயேசுவோடு கூட உனக்கு இருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது?
Is it like are you working for a boss?
ஒரு எஜமானனுக்காக வேலை செய்வது போல உன் உறவு இருக்கிறதா?
Expecting some reward from him?
அவரிடத்திலிருந்து ஏதாவது பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறாயா?
Think of a faithful wife who works for her husband.
ஒரு உண்மையுள்ள மனைவி தன்னுடைய கணவனுக்காக வேலை செய்வதை பாருங்கள்.
She will work for him even if he is sick and can't do anything for her.
தன்னுடைய கணவன் வியாதிப்பட்டு தனக்காக ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலும் கூட அந்த மனைவி அவருக்கு வேலை செய்வாள்.
Does it out of love.
அன்பு நிமித்தமாய் அப்படி செய்கிறாள்.
And that is how God wants us to be related to him.
இப்படித்தான் நாம் அவரோடு கூட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
In chapter 3 verse 2,
மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்,
we read of the time when Hosea went and bought back his wife who had sold herself as a slave.
தன்னை அடிமையாக விற்று போட்ட தன்னுடைய மனைவியை விலை கொடுத்து வாங்குகிறான்.
And then he tells her, you must live in my house, verse 3, for many days and don't play the harlot again.
நீ வேசித்தனம் பண்ணாமல் ஒருவரையும் சேராமல் அநேக நாள் எனக்காக என்னுடைய வீட்டிலே காத்திரு என்று சொல்கிறான்.
She doesn't listen.
ஆனாலும் அவள் செவி கொடுக்கவில்லை.
Again and again she went like this.
மீண்டும் மீண்டுமா இப்படியே அவள் போய் கொண்டே
இருக்கிறாள். She made promises to Hosea but never kept them.
அவள் எத்தனையோ முறை வாக்கு பண்ணுகிறாள், ஆனால் அதை கை கொள்ள முடியவில்லை.
Just like Israel and God.
இஸ்ரவேல் தேவனிடத்திலே நடந்து கொண்டது போலவே தான்.
Very soon Israel was going to captivity to Assyria.
சீக்கிரமாக இஸ்ரவேல் தேசமானது அசிரியாவுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போகும்.
And Hosea was sent by God to try and prevent that from happening.
இந்த காரியம் நடப்பதிலிருந்து தடுப்பதற்காக தேவன் ஓசியாவை அனுப்புகிறார்.
And then further down we read in chapter 4 in verse 1.
நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்?
He said, listen, this is the case that the Lord has against his people.
கர்த்தருக்கு தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக இந்த வழக்கு தான் இருக்கிறது.
There is no faithfulness or kindness or knowledge of God in the land.
உண்மை இல்லை, இரக்கமில்லை, தேவனை பற்றிய அறிவு இந்த தேசத்தில் இல்லவே இல்லை.
He speaks to the leaders.
தலைவர்களிடத்திலே பேசுகிறார்.
All the prophets spoke to the leaders.
எல்லா தீர்க்கதரிசிகளும் தலைவர்களிடத்திலே பேசுகிறார்.
Because the leaders go astray that the people go astray.
தலைவர்கள் வழிவிலகி போகிறதுனாலே தான் ஜனங்களும் வழிவிலகி போகிறார்கள்.
When the parents go astray, the children go astray.
பெற்றோர்கள் வழிவிலகி போகும்பொழுது பிள்ளைகளும் வழிவிலகி போகிறார்கள்.
God's people suffer today because the leaders are ungodly.
தங்களுடைய தலைவர்கள் தேவனற்றவர்களாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு தேவ ஜனங்கள் பாடுபடுகிறார்கள்.
Chapter 4 verse 6, my people are destroyed for lack of knowledge.
என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் என்று ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம்.
Today God's people don't know the Bible.
இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு வேதம் தெரியாது.
That's why so many deceivers can deceive them with all types of preaching.
ஆகவேதான் இத்தனை ஏமாற்றுக்காரர்கள் பலவிதமான பிரசங்கத்தினாலே தம்முடைய ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள்.
These preachers can't deceive me because I know the Bible.
நான் வேதத்தை அறிந்திருக்கிறபடினாலே என்னை ஏமாற்ற முடியாது.
I can confront them.
நான் அவர்கள் எதிர்க்க
முடியும்.
அவர்கள் தவறு என்று வேதத்தின்
அடிப்படையில்
எந்த அளவுக்கு எவ்வளவாய் பிரசங்கியார்கள் பெறுகிறார்களோ அவ்வளவுக்கு விரோதமாய் ஜனங்கள் என் மீது பாவம்
செய்கிறார்கள்.
என்ன நிலைமை பாருங்க.
He's talking about preachers.
பிரசங்கியர்களை குறித்து பேசுகிறார்.
The more these preachers multiply, the more they sin against me.
அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள்.
And they exchange the glory of God for idols.
அவருடைய மகிமையை லட்சியாக மாற்ற பண்ணுவேன் என்று சொல்கிறார்.
Why have most preachers lost the anointing of God today?
இன்றைக்கு ஏன் அநேக பிரசங்கியார்கள் தேவனுடைய அபிஷேகத்தை இழந்திருக்கிறார்கள்?
What is the idol they have chosen?
அவர்கள் தேர்ந்தெடுத்த விக்கிரகம் எது?
It is the idol of money.
அது பணம் என்கிறதான விக்கிரகம்.
It's the love of money that has led all these people into harlotry.
பண ஆசைதான் தம்முடைய தலைவர்களை இன்றைக்கு வேசித்தனத்தில் நடத்துகிறது.
And so finally he says people and leaders will all be punished in verse 9.
ஒன்பதாம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆகவே ஜனங்களும் ஆசாரியர்களும் தலைவர்களும் இப்படியே தண்டிக்கப்படுவார்கள்.
See in chapter 5 in verse 1.
ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம்.
Again to the leaders first.
அது தலைவர்களுக்கு தான் முதல்
பேசுகிறது. Hear this you priests and all of Israel's leaders.
ஆசாரியர்களே இதை கேளுங்கள், இஸ்ரவேல்
வம்சத்தார்களே,
ராஜாவின் வீட்டாரே இதை கேளுங்கள்.
You are doomed.
நீங்கள் இப்பொழுது அழிக்கப்படுவீர்கள்.
Because you've led the people astray into worshiping idols.
நீங்கள் ஜனங்களை விக்கிரங்களை வணங்கத்தக்கதாக வழிவிலகி செல்ல விட்டீர்கள்.
Notice again and again and again, it's always the leaders first.
மீண்டும் மீண்டுமாய் பாருங்கள், எப்பொழுதுமே தலைவர்களிடத்தில் தான்
பேசுகிறார். Of course we can't say in the final day to the Lord, but Lord my leaders led me astray.
ஆனால் அதே சமயத்திலே கடைசி நாளிலே போய் ஆண்டவரே என்னுடைய தலைவன் தான் என்னை வழிவிலகி செய்து விட்டான் என்று சொல்ல முடியாது.
They will get a severe judgment.
ஆம், தலைவர்களுக்கு கண்டிப்பான ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்கும்.
But if you didn't have a Bible, you could blame the leaders.
ஆனால் உனக்கு வேத இல்லை என்று சொன்னால் தலைவர்களை நீ குற்றம் சொல்லலாம்.
But if you are too lazy to read the Bible, you can't blame the leaders.
ஆனால் வேதத்தை வாசிப்பதற்கு நீ சோம்பல்தனமாய் இருந்தாயானால் உன் தலைவர்களை மேலே பழி போட முடியாது.
How is it these preachers can't deceive me?
இந்த பிரசங்கியர்கள் ஏன் என்னை வஞ்சிக்க முடியவில்லை?
Because I know the Bible.
நான் வேதத்தை அறிந்திருக்கிறேன்.
How is it they deceive you?
ஏன் உங்களை மட்டும் ஏமாற்றுகிறார்கள்?
How is it they swindle money from you?
ஏன் உங்களிடம் இருந்து பணத்தை கறக்கிறார்கள்?
Because you don't have knowledge of scripture.
வேதத்தினுடைய அறிவு உங்களுக்கு இல்லாதபடினால்.
Like the Bible says here, chapter 4 verse 6, my people are destroyed because of lack of knowledge.
அறிவில்லாமையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள்.
In chapter 6 verse 5.
ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்.
We read here in Hosea.
ஓசியாவிலே வாசிக்கிறோம்.
I have hewn them in pieces by the prophets. I have slain them by the words of my mouth. And the judgments on you are like the light that goes forth.
தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதமணினேன், உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும்.
It wasn't easy for Hosea to speak like that.
இப்படி பேசுவது ஓசியாவுக்கு எளிதா இல்லை.
Hosea was a man who had been cut into pieces himself in his family life.
ஓசியாவே தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி தன்னுடைய குடும்பத்திலே குடும்ப வாழ்க்கையிலும் சரி அநேகமாக வெட்டப்பட்டவனாய்
இருந்தான். God's word is like a sharp two-edged sword.
தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயமாய்
இருக்கிறது. Cuts on both sides.
இரண்டு பக்கமே அது வெட்டுகிறது.
But a true prophet is one who has experienced that cutting in his own flesh first.
அந்த வெட்டப்படுகிற காரியத்தை முதலாவது தன்னுடைய மாம்சத்தில் அனுபவிக்கிறவனாய் இருக்கிறான்.
And then he speaks it forth.
அதற்கு பிறகு அவன் பேச ஆரம்பிக்கிறான்.
He allows that word to cut him to pieces.
தன்னை இந்த வார்த்தையானது துண்டு துண்டு துண்டாக வெட்டப்படுவதை அவன் நேசிக்கிறான்.
He preaches it to others.
அதற்கு பிறகு அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு பேசுகிறான்.
If Hosea had not had all this suffering in his private life, he would have spoken these words in a very harsh way.
அந்தரங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் மோசி அனுபவிக்காத பட்சத்திலே இப்படி இந்த பிரசங்கங்கள் எல்லாம் கடினமாய் பேசியிருப்பான்.
I want to say to you, don't try to preach like Hosea if you have not had that type of suffering experience in your personal life.
உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்டதன பாடுபடுகிற அனுபவம் இல்லாத பட்சத்திலே ஓசியாவை போல பிரசங்கிக்க வேண்டாம்.
That's why Paul said, I want to know the fellowship of his sufferings.
ஆகவே தான் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்கிறார்.
Many people can try to get honor, to imagine they're a prophet by speaking out very hard.
மிகவும் கடினமாக பேசுவதனாலே நான் ஒரு தீர்க்கதரிசி.
First of all, ask God to take you through the deep valley of suffering and trial and pain.
முதலாவதாக ஆழமான பள்ளத்தாக்கு போல இருக்கக்கூடியதன பாடுகள் வேதனைகளுக்குள்ளாக ஆண்டவரை எடுத்துச் செல்லும் என்று கேளுங்கள்.
Only then can you become his mouthpiece.
அப்பொழுது மட்டுமே அவருடைய வாயாக நீ மாற முடியும்.
Otherwise we won't be merciful to people.
இல்லாவிட்டால் நாம் ஜனங்களின் மீது இரக்கமுள்ளவர்களாக இருக்க முடியாது.
End up like a lot of preachers today who please the rich people and condemn the poor simple sinners.
இல்லாத பட்சத்திலே ஐசுரவான்களை மெச்சி பாராட்டி ஏழை மக்களை நொந்து போக செய்த பிரசங்களை இன்றைக்கு செய்து கொடுக்கலாம்.
Look at God's complaint here.
இங்கே தேவனுடைய முறையிடுதலை பாருங்கள்.
In chapter 7,
ஏழாம் அதிகாரம்
and verse 8.
எட்டாம் வசனம்.
my people have mingled themselves with godless foreigners.
என்னுடைய ஜனங்கள் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறார்கள்.
And they pick up the ways of these godless people.
தேவனற்ற இந்த ஜனங்களுடைய வழிகளை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
Many believers today have mingled so much with worldly people, they have picked up the worldly standards and worldly methods.
இன்றைக்கு अनेक விசுவாசிகள் உலக ஜனங்களிலே எவ்வளவாய் கலந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் अनेक அவருடைய வழிகளையும் முறைகளையும் கையாளுகளாய் இருக்கிறார்கள்.
It says like a cake which is half baked, cooked on one side.
திருப்பி போடாத அப்பம் என்று உதாரணமாக சொல்லுகிறார்.
See, if you make a dosa which is only cooked on one side,
ஒரு பக்கம் மட்டும் வெந்திருக்கிறதான ஒரு தோசையை செய்வீர்களானால்,
or a chapati which is not cooked on the other side,
அல்லது சப்பாத்தியை ஒரு பக்கம் மட்டும் வேக வைத்திருந்தால்,
one side is raw and one side is cooked,
ஒரு பக்கம் மாவாக இருக்கிறது ஒரு பக்கம்
வெந்திருக்கிறது. God says my people are like that.
என் ஜனங்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள்.
One side they have my values,
ஒரு புறம் என்னுடைய மதிப்பீடுகள்,
the other side they have the world's values,
இன்னொரு பக்கம் உலக மதிப்பீடுகள்.
They preach my word but they got worldly music.
அவர்கள் என்னுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள், உலக இசைகளை வைத்திருக்கிறார்கள்.
They talk about reaching the lost but then they use worldly methods to reach them.
கெட்டு போனவர்களை அழிந்து போனவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று போகிறார்கள், ஆனால் உலக முறைகளை கைப்பற்றுகிறார்கள்.
That is the condition of God's people.
இந்த மக்களுடைய நிலைமை.
Chapter 9 verse 1.
9வது அதிகாரம் 1வது
வசனம். The Lord says to Israel, don't rejoice like the other people do.
மற்ற ஜனங்கள் களி கூறுவது போல நீங்கள் களி கூற வேண்டாம்.
So the Bible is full of exhortations to rejoice in the Lord.
கர்த்தருக்குள்ளாய் களி கூற வேண்டும் என்பதை வேதம் முழுதுமாய் நாம் பார்க்கிறோம்.
But here it says don't rejoice.
ஆனால் இங்கே களி கூறாதே என்று சொல்கிறது.
You know, God's people should not rejoice when sin is in their life.
பாவம் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவனுடைய மக்கள் களி கூறக்கூடாது.
How can you rejoice in the Lord always when there's sin in your life?
பாவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எப்படி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியும்?
So here's a word which says don't rejoice.
ஆகவே களி கூற வேண்டாம், மகிழ்ச்சியா இருக்க வேண்டாம் என்று ஒரு
வார்த்தை பார்க்கிறோம். James says that let your laughter be turned into weeping.
உங்களுடைய சந்தோஷம் துக்கமாய் மாறட்டும் என்று யாக்கோபுதே சொல்கிறார்.
Because when sin is in our life,
பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்
போது we have no right to rejoice.
நாம் சந்தோஷமா இருப்பதற்கு உரிமை இல்லை.
And then in chapter 10,
10ஆம் அதிகாரம்
verse 1.
1ஆம் வசனம்.
It says Israel produces fruit only for himself.
இஸ்ரவேல் தனக்கு தானே கனி கொடுக்கிறது.
This is what a lot of Christians do.
அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி செய்கிறார்கள்.
Yeah. What God blesses them with something and they use it for themselves.
தேவன் அவர்களை ஆசீர்வதித்தால் அதை தங்களுக்கு என்றே பயன்படுத்திக்
கொள்கிறார்கள். Like the prodigal son took all the blessings of the father and went and spent it on himself.
கெட்ட குமாரன் தன்னுடைய சொத்தை எல்லாம் தானே எடுத்துக்கொண்டு தனக்காகவே அதை செலவு செய்வது போல.
And then in chapter 11,
11வது அதிகாரம்
it says when Israel was a youth verse 1, I loved them and out of Egypt I called my son.
இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவளை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன்.
Now, even though this is referring to Israel being brought out of Egypt,
இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததை சொன்னாலும் கூட,
it's amazing that in Matthew 2:15 this is used as to refer to Jesus being brought back from Egypt as a baby.
மத்தேயு 2:15 இயேசுவை எகிப்திலிருந்து குழந்தையாய் இருந்தபொழுது இஸ்ரவேலுக்கு திரும்பி வரப்பட்டதை குறித்து சொல்லியிருக்கிறது.
This is just one example of how scripture can have more than one meaning in a verse.
ஒரு வசனத்திலே ஒரு ஒன்றுக்கும் அதிகமான அர்த்தங்கள் இருக்கக்கூடியதற்கு ஒரு உதாரணமா இருக்கிறது.
And then we see these words in chapter 11 and verse 8.
11வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். 9வது வசனம்.
How can I give you up?
உன்னை நான் எப்படி கைவிடுவேன்?
My son.
என் மகனே.
How can I let you go?
உன்னை எப்படி நான் ஒப்புக் கொடுப்பேன்?
My heart cries out within me.
என் ஆத்மா எனக்குள்ளாக பரிதாபம் கொண்டிருக்கிறது.
How I long to help you.
நான் உனக்கு உதவி செய்வதற்காக எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறேன்.
No, I won't punish you like my anger tells me to.
என்னுடைய கோபத்தின்படியே நான் செய்ய மாட்டேன்.
This is the last time I'll destroy you.
இதுதான் நான் உன்னை அழிப்பதற்கு கடைசி.
I won't do it again.
மீண்டும் நான் அப்படி செய்ய மாட்டேன்.
This is God who is a compassionate father.
தேவன் இரக்கமுள்ள ஒரு தகப்பன்.
And he speaks there about the crooked businessmen in chapter 12 verse 7 and 8.
12வது அதிகாரம் 7 8 வசனங்களிலே கள்ளத்தராசுகளை வைத்திருக்கிறதன கள்ள வியாபாரிகளை கருத்து சொல்கிறார்.
He says they have dishonest scales, they love to cheat.
கள்ளத்தராசுகளை வைத்திருக்கிறார்கள், அநியாயம் செய்ய விரும்புகிறார்கள்.
They cheat others and then they boast I have become rich.
அவர்கள் மற்றவர்களை ஏமாற்றி நான் ஐஸ்வர்யவானேன் என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிறார்கள்.
I got it all by myself.
நானாகவே எல்லாவற்றையும் சம்பாதித்தேன் என்று
சொல்கிறார்கள். No one knows that they got it by cheating.
அவர்கள் ஏமாற்றி தான் பெற்றுக்கொண்டார்கள் என்று யாரும் சொல்லவில்லை.
The Lord sees a lot of unrighteously earned money among Christians today.
இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அநீதியாய் சம்பாதித்த பணம் ஏராளமாய் வைத்திருக்கிறதை தேவன் பார்க்கிறார்.
They have had financial success.
அவர்களுக்கு பொருளாதார ரீதியில் வெற்றி கிடைத்திருக்கிறது.
That gives them acceptance in the presence of immature believers.
வளராத விசுவாசிகள் மத்தியிலே இது அவர்களுக்கு நல்ல ஒரு பெயரை கொடுத்திருக்கிறது.
Many of them become elders in assemblies.
இதிலே அநேகர் பல சபைகளிலே தலைவர்களாய் மாறுகிறார்கள்.
But no one knows they got their money by cheating.
ஆனால் யாருமே இவர்கள் ஏமாற்றி பணம் பெற்றுக்கொண்டால் என்பதை அறியவில்லை.
Because their outward testimony is spotless.
ஏனென்றால் அவருடைய வெளிப்பிரகாரமான சாட்சியானது கரையில்லாமல் இருக்கிறது.
In chapter 13,
13வது அதிகாரம்
in verse 14,
14வது வசனம்
we see that verse which is quoted, O death, where is your thorns, O Sheol, where is your sting?
மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே?
This is the verse quoted in 1 Corinthians 15 about the resurrection.
இந்த வசனமானது 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
And finally the Lord says in chapter 14 and verse 4.
கடைசியாக 14 அதிகாரம் 4 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார்,
I will cure you of your idolatry.
நான் உங்களுடைய சீர்கேட்டை குணமாக்குவேன்.
The Lord can deliver us from the love of money.
தேவன் நம்மை பண ஆசையிலிருந்து விடுவிக்க முடியும்.
And cure us of that.
அதிலிருந்து நம்மை குணமாக்க முடியும்.
If we acknowledge our need.
நாம் நம்முடைய தேவையை ஒத்துக்கொண்டு.
So if we acknowledge our spiritual adultery.
ஆகவே நாம் நம்முடைய ஆவிக்குரிய உபசாரத்தை ஒத்துக்கொண்டு.
Respond to this tremendous love of God.
தேவனுடைய இந்த அன்புக்கு நாம் பதில் கொடுப்போமானால்
God can cure us.
தேவன் நம்மை குணமாக்க முடியும்.
Of worldliness.
உலகத்திலிருந்து.
The love of money.
பண ஆசையிலிருந்து.
Every other type of adultery.
எல்லா விதமான வேசித்தனத்திலிருந்தும் தேவன் நம்மை குணமாக்க முடியும்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Welcome once again to Words of Life.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
In our study through the Bible book by book.
வேதாகமம் முழுதுமாய் புத்தகமாய் படித்துக் கொண்டு வருகிறது.
We have now come to the book of Joel.
இப்பொழுது யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு வந்திருக்கிறோம்.
Some of these Old Testament prophecies you may not have read much.
இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புத்தகங்களிலே நீங்கள் அதிகமாய் வாசிக்க மாட்டீர்கள்.
You think they don't have a message for us.
என்றால் இவைகளிலே நமக்கென ஒரு செய்தி இல்லை என்று எண்ணலாம்.
Or is quite heavy to read.
அல்லது இது படிப்பதற்கு கடினமாக இருக்கிறது என்று எண்ணலாம்.
So my guess is that a lot of Christians don't read some of these Old Testament books.
ஆகவே அநேக கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை வாசிப்பதில்லை என்பதுதான் என்னுடைய அனுமானம்.
But you're going to meet these people when you go to heaven.
ஆனால் பரலோகத்திலே போகும்போது இவர்களெல்லாம் நாம் பார்க்க போகிறோம்.
You may imagine you meet someone like Joel or Obadiah in heaven.
பரலோகத்திலே போய் யோவேல் உபதியா இவர்களை நீங்கள் பார்க்கலாம் என்று வைத்துக் கொள்வோம்.
Obadiah asks you, did you read the book I wrote?
உபதியா உங்களை பார்த்து கேட்கிறார், நான் எழுதின புத்தகத்தை வாசித்தாயா என்று.
And you say, where was that? I don't remember.
அது எங்கே இருக்கிறது எனக்கு ஞாபகம் இல்லையே என்று நீங்கள்
சொல்லியிருக்கீங்க. He says, I wrote only half a page and you didn't get time to read it.
நான் அரை பக்கம் தான் எழுதியிருந்தேன், வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு நேரமே கிடைக்கவில்லை என்று கேட்டால்.
Well, you're going to have a lot of embarrassment when you meet him in heaven.
அவரை பரலோகத்தில் பார்ப்பதற்கு எவ்வளவு கூச்சமா இருக்கும்.
So at least for that sake read it.
ஆகவே இதற்காகவாவது நீங்கள் அந்த புத்தகத்தை வாசிங்க.
But more than that.
அதை காட்டிலும் அதிகமாக.
You get a blessing from it. Because God uses His word to protect you from many calamities.
தேவன் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு ஏற்படுகிற பல குழப்பங்களிலிருந்து காக்கும்படியாக பயன்படுத்துகிறார்.
If you study His word, that will protect you and preserve you from sin.
நீங்களுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது உங்களை பாவத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும்.
It will warn you of dangers to come.
வரக்கூடிய ஆபத்துகளை குறித்து உங்களுக்கு எச்சரிப்பு சொல்லும்.
Because the same things that have happened before happen now.
முன்பு என்ன காரியம் நடந்ததோ அவைகள் தான் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது.
I have discovered that the history of the church is very similar to the history of Israel.
இன்றைக்கு சபை சரித்திரமானது இஸ்ரவேல் சரித்திரத்திற்கு ஒப்பாகவே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தேன்.
They make the same mistakes today that those people made then.
அந்த ஜனங்கள் அன்று செய்த அதே தவறுகளை தான் இன்றைக்கும்
செய்கிறது. And God is the same.
தேவன் அதே தேவன்.
It's a new covenant we are in.
நமக்கு இருக்கிறது புது உடன்படிக்கை.
God hasn't changed.
தேவன் மாறவில்லை.
And the burden of God's heart was exactly the same in the Old Testament as today.
இன்றைக்கு இருப்பது போலவே தான் பழைய ஏற்பாட்டிலேயும் தேவனுடைய பாரம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது.
What is that?
அது என்ன பாரம்?
Holiness.
பரிசுத்தம்.
The burden of every prophet was God's people must turn from sin.
ஒவ்வொரு தீர்க்கதரிசனுடைய பாரமும் தேவ ஜனங்கள் பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும் என்பது.
There is no prophet in the Old Testament who was interested in making God's people rich.
தேவனுடைய மக்கள் ஐசுரியவான்களை மாற வேண்டும் என்கிற விருப்பம் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி கூட பழைய ஏற்பாட்டில் இல்லை.
Those are the false prophets.
கள்ளத்தீர்க்கதரிசிகள் தான்
அப்படி. And it's the false prophets today who want to make you rich.
இன்றைக்கும் பொய் தீர்க்கதரிசிகள் தான் நீங்கள் பணக்காரர் ஆக வேண்டும்
என்று. Because they want you to run after money and that will draw you away from God.
நீங்கள் பணத்தின் பின்னாக போகும்பொழுது தேவனை விட்டு தூர விலகி சென்று விடுவீர்கள்.
And those preachers themselves love money.
அந்த பிரசங்கியார்களே பணத்தை நேசிக்கிறார்கள்.
The difference is they make you work for your money and they collect your money from you and have a good time themselves.
உங்களுக்கும் அவர்களுக்கும் அந்த பண ஆசையினுடைய வித்தியாசம் என்னவென்றால் நீங்கள் கடினமாக உழைத்து பணம் சம்பாதிக்க வைக்கிறார்கள், அவர்கள் உங்கள் பணத்தை வாங்கி போகிறார்கள்.
So don't be deceived by all this.
ஆகவே இவைகளினாலே நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டாம்.
A prophet is one who is able to interpret a situation for God's people.
தேவ ஜனங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை வியாக்கியானப்படுத்தி சொல்லுவதுதான் ஒரு தீர்க்கதரிசனுடைய வேலை.
Joel was a prophet to Judah, the southern kingdom.
யோவேல் தென் திசை ராஜ்யமாக யூதாவுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான்.
He doesn't tell us in which period of time he prophesied.
அவன் எந்த கால கட்டத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தார் என்று சொல்லப்படவில்லை.
So we can only guess.
ஆகவே நாம் அனுமானிக்கத்தான்
முடியும். Could be sometime after Elisha's time.
எலிசாவின் நாட்களுக்கு பிறகு இருக்கலாம்.
Could be around the time of Jonah. We don't know.
யோனாவின் நாட்களாக இருக்கலாம், நமக்கு தெரியாது.
But his prophecy is a very short one.
ஆனால் அவருடைய தீர்க்கதரிசிகள் கூர்மையானவர்களாய் வருகிறது.
And his subject is the coming day of the Lord.
தேவனுடைய வருகையின் நாள் என்பதுதான்.
The day when God will judge everybody.
தேவன் எல்லாரையும் நியாயந்தீர்க்க வருகிற நாள்.
And the Lord sent him to Judah at a time when a swarm of locusts had caused a serious devastation of all the crops in the land.
அந்த யூதா தேசத்திலே இருக்கக்கூடிய நிலத்தின் விளைச்சல்களை எல்லாம் கெடுத்து போட்டதான வெட்டுக்கிளிகள் கூட்டம் வந்த அந்த காலகட்டத்தில் யோவேல் போகிறான்.
Now natural calamities happen because we are living in a world which is under the curse.
இந்த உலகம் சாபத்தின் கீழாக இருக்கிறபடினாலே இயற்கை சீற்றங்கள் எழுந்து மனிதனை அழிக்கிறது.
If Adam had not sinned, there wouldn't have been any swarm of locusts destroying crops.
ஆதாம் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் இப்பொழுது அந்த பயிர் வகைகளை அழிக்கக்கூடியதான வெட்டுக்களில் உண்டாகியிருக்காது.
There would have been no floods, no hurricanes, no earthquakes.
வெள்ளங்கள் வந்திருக்காது, புயல் வந்திருக்காது, பூமி அதிர்ச்சி வந்திருக்காது.
All these things are the result of Adam's sin.
ஆதாமுடைய பாவத்தின் விளைவாக.
Just like thorns and wild animals and all types of things.
முட்களும் காட்டு மிருகங்களும் உண்டானது போலவே தான்.
But when a natural calamity takes place,
ஒரு இயற்கை அழிவு சீற்றம் வரும்பொழுது,
it's good to seek God.
தேவனை தேடுவது
நல்லது. And ask if the Lord has a message for us through it.
அதன் மூலமாக தேவன் நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார் என்பதை கேட்பது நல்லது.
If there's an earthquake in one place, we shouldn't be quick to say, well, God is judging the people in that place.
ஒரு இடத்திலே பூமி அதிர்ச்சி உண்டாகுமானால் நாம் தீவிரமாய் தேவன் அவளை நியாயந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடாது.
If some people got killed in an accident, we shouldn't say, well, God was judging them.
ஒருவர் விபத்தினாலே மரிக்கும் பொழுது அவரை தேவன் நியாயந்திருத்தி விட்டார் என்று நாம் சொல்லவே கூடாது.
In Jesus' time, there was a tower that fell in Siloam and killed some people.
சீலோவிலே ஒரு கோபுரம் இயேசுவின் காலத்தில் விழுந்து அநேகரை கொன்று போட்டது.
And we read that Pilate mingled the blood of the Galileans in their sacrifices.
பிலாத்து கலிலேயருடைய ரத்தத்தை அவருடைய பலிகளில் கலந்திருந்தான் என்று வாசிக்கிறோம்.
Jesus took both those events.
இந்த இரண்டு சம்பவங்களையும் இயேசு எடுத்து சொல்கிறார்.
Do you think those people were greater sinners than the others in Israel?
மற்றவர்கள் இஸ்ரவேலர் காட்டிலும் இவர்கள் அதிக பாவிகளா என்று கேட்டார். இல்லை.
But he said, unless you repent, you'll all perish.
நீங்களும் மனம் திரும்பாவிட்டால் இப்படியே அழிவீர்கள் என்று
சொன்னார். So when a calamity strikes somebody, Jesus said, don't think they are greater sinners than you.
ஒரு இயற்கை அழிவு ஒரு கூட்ட மக்களை அழிக்கும் பொழுது அவர்களை காட்டிலும் நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று நீங்கள் எண்ணக்கூடாது.
Look at the calamities that have hit the world in many parts of the world recently.
சமீபத்திலே உலகத்திலே பல இடங்களிலே இயற்கை சீற்றங்கள் இருந்ததை நீங்கள் பாருங்கள்.
They are not the greatest sinners in the world who've been eliminated.
அவர்கள் உலகத்தின் பெரிய பாவிகளாகவே இந்த உலகத்தை விட்டு நீக்கப்பட்டார்கள் சொல்ல முடியாது.
The greatest sinners in the world who torture others and cruel dictators are still living healthy lives.
இந்த உலகத்திலே மற்றவர்களை சர்வாதிகார ஆட்சி செய்து அவர்கள் மற்றவர்களை கொடுமைப்படுத்தினவர்கள் எல்லாரும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
And people are planning to be suicide bombers, they are living healthy.
தற்கொலை படையிலே சேர்ந்து மக்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற இப்பொழுது இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆரோக்கியமான.
Very often people who suffer in these calamities are very poor people who didn't want to harm anybody.
இங்க இயற்கை சீற்றங்களினாலே பாடுபடுகிற மக்கள் அவர்கள் ஏழை மக்களாக இருக்கிறார்கள், அவர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினையாதவர்களாக இருக்கிறார்கள்.
In some cases even believers die.
சில நிகழ்ச்சிகளிலே விசுவாசிகள் கூட மரிக்கிறார்கள்.
So we shouldn't be quick to pass a judgment on things like that.
ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும் பொழுது நாம் தீவிரமாய் ஒரு நியாய தீர்ப்பை சொல்லக்கூடாது.
But having said that, it's good in every calamity to ask ourselves, is God trying to say something to us?
எல்லா இயற்கை அழிவுக்கு பிறகும் அதன் மூலமாய் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பது
நல்லது. And in such a time you need a prophet.
அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி.
A prophet who is not listening to what everybody else is saying.
எல்லாருமே சொல்லுகிறதை கேட்காத ஒரு தீர்க்கதரிசி.
And it's good to seek God.
தேவனை தேடுவது நல்லது.
In David's time you read there was a famine for 3 years and David began to seek God and God gave him the answer for it.
தாவீதின் காலத்திலே 3 வருஷம் பஞ்சம் உண்டாயிருந்தது. தாவீது தேவனை தேடின பொழுது அதற்கு பதில் கொடுத்தார்.
Sometimes sickness is caused by sin.
சில சமயத்திலே பாவத்தின் விளைவாக வியாதிகள் வரலாம்.
Like the case of the man who was lame for 38 years in John 5.
யோவான் 5 அதிகாரத்திலே 38 ஆண்டுகளாக அவன் அந்த படுக்கையிலே கிடந்தான்.
Jesus told him that don't sin again, otherwise the worst thing will come on you.
உனக்கு அதிக மோசமான காரியம் சம்பவிக்காதபடி நீ பாவம் செய்யாதே.
Paul says in 1 Corinthians 11, some people are sick because they take part in the Lord's table unworthily.
கர்த்தருடைய பந்தியிலே தகுதி இல்லாமல் பங்கு பெறுவதனாலே அநேகர் வியாதியாக வந்திருக்கிறது.
In James 5 we read, confess your sins so that you may be healed.
நீங்கள் உங்கள் வியாதிகள் சுகமாக்கப்படும்படியாக உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். யாக்கோபு 5 வசனம்.
Whenever there's a calamity or a sickness, it's good to ask ourselves, is there a sin there that I need to get light on?
எப்பொழுதெல்லாம் இயற்கை அழிவோ வியாதியோ வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஏதாவது வெளிச்சத்தை நான் பெறுகிறேனா என்று கேள்வி கேட்பது.
So, when the plague of locusts came to Judah,
இங்கே வெட்டுக்கிளி என்கிற அந்த வாதை வந்த பொழுது,
the Lord sent Joel to say something.
அங்கே ஒன்றை சொல்ல முடியாக யோவேலை தேவன்
அனுப்புகிறார். And he says, hear this. Has anything like this ever happened in your lifetime or in your father's days?
உங்கள் நாட்களிலாவது பிதாக்களின் நாட்களிலாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுண்டோ?
You need to think about it.
இதை குறித்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.
Tell verse 3, tell your children about it.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லுங்கள்.
So that they can learn and don't make the same mistakes that the previous generation made.
இதற்கு முந்தைய சந்ததி செய்த அதே தவறை அவர்கள் செய்யாதபடிக்கு பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள்.
And in that way God's ways can be made known from generation to generation.
இது மூலமாக சந்ததி சந்ததியாக தேவனுடைய வழிகள் வெளிப்படும்.
But if the people are, you know, the Lord calls them verse 5 drunkards.
வெறியரே என்று அவர்களை அழைக்கிறார்.
But if people are drunk today with self confidence and say, oh no, we haven't done anything wrong,
நாங்கள் இந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்லி ஜனங்கள் குடித்து வெறித்திருந்தால்,
then of course they can't hear what God is saying.
தேவன் சொல்லுகிறதை அவர்கள் கேட்க முடியாது.
So Joel says, you drunkards, wake up.
ஆகவே குடிக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் விழுங்கள், விழித்து அழுங்கள் என்று சொல்கிறார்.
And start weeping.
நீங்கள் அழ ஆரம்பியுங்கள்.
Why are the locusts destroying the fruit of your labors?
ஏன் உங்களுடைய கையின் பிரயாசத்தை வெட்டுக்கிளி வந்து அழிக்கிறது?
Verse 7. Why is your wine waste and your fig tree in splinters?
ஏன் திராட்சை செடியை அழித்து என் அத்தை மரத்தை உரித்து பட்டையை முற்றிலும் தின்று போட்டது?
Spiritually speaking,
ஆவிக்குரிய ரீதியிலே,
is it God's will that our ministry should be unfruitful?
நம்முடைய ஊழியமானது கனியற்றதா இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமா? இல்லை.
God's ordained that we should go and produce fruit that remains.
நிலைத்திருக்கும்படிக்கு கனி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
God's will that we should be fruitful, the fruit of the spirit should come forth in our life.
ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்பதுதான்
தேவ சித்தம். And in our ministry.
நம்முடைய ஊழியங்களிலே.
I'm not talking about numbers. Numbers is not fruit.
நான் எண்ணிக்கை குறித்து சொல்லவில்லை. அதிக எண்ணிக்கை வந்தால் கனி இருக்கிறது என்ற பொருள் அல்ல.
All religions in the world have large numbers.
உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுக்கும் அதிக எண்ணிக்கை இருக்கிறது.
And the cults have got some of the biggest numbers.
கல்ட் குழுக்களுக்கு அதிகமான எண்ணிக்கை இருக்கிறது.
Jesus had only 12.
இயேசுக்கு 12
பேர் தான். The quality of those people.
ஆனால் அந்த 12 பேருடைய
So when I'm talking about fruit, I'm talking about quality.
நான் கனி என்று சொல்லும்போது தரத்தை குறித்து சொல்கிறேன்.
And here it says the locusts have destroyed your fruit, but it doesn't seem to bother you.
இந்த வெட்டுக்கிளிகள் உங்களுடைய கனிகளை அழித்து விட்டது, ஆனால் நீங்களோ அதை குறித்து கவலையற்றவளாக
இருக்கிறீர்கள். That's like saying the quality of believers in your church is so poor and it doesn't seem to bother you.
உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய நிலை மிகவும் கீழாக இருக்கிறது, ஆனாலும் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறீர்கள்.
Okay, you got 500 people in your church.
உங்களுடைய சபையில் 500 பேர் இருக்கிறார்கள்.
Look at the condition of those people.
ஆனால் அவருடைய நிலைமையை பாருங்கள்.
Look at the condition of their homes.
அவருடைய குடும்பத்தின் நிலைமையை பாருங்கள்.
Look at how the husband and wife live with each other.
மனைவி எப்படி ஒருவரோடு வாழ்கிறார் என்று பாருங்கள்.
It doesn't bother you?
அது உங்களுக்கு கவலை கொடுக்கவில்லை.
Locusts have eaten up so much of their fruit.
அவருடைய கனிகளை வெட்டுக்கிளிகள் எவ்வளவு தின்று விட்டது.
And like it says in 1:12.
1:12
The last part, joy has dried up from the sons of men.
சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று.
See, when joy goes away from your life, you can be pretty sure you're a backslider.
உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஒழிந்து போகும்பொழுது நீங்கள் பின்மாற்றக்காரர் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும்.
A true disciple is always full of joy.
ஒரு மெய்யான சீஷன் எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்தவனாக இருக்கிறார்.
He may have trials, he may have sorrows.
அவனுக்கு பாடுகள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம்.
But he has joy.
ஆனால் அவனுக்கு சந்தோஷம் இருக்கிறது.
Murmuring and complaining are always signs of backsliding.
குறை சொல்லுதலும் முறுமுறுப்பதும் எப்பொழுதுமே பின்மாற்றத்தின் ஒரு அடையாளம்.
Murmuring and complaining prove that the locusts have come and eaten up the crop.
வெட்டுக்கிளிகள் வந்து அந்த பயிர்களை அழித்து போட்டு என்பதற்கு நிறுவனமே குறை சொல்லுதலும் முறுமுறுத்தலும்.
When you see murmuring and complaining in your flock and you are not disturbed, something is seriously wrong.
உங்களுடைய மந்தையிலே முறுமுறுப்பும் குறை சொல்லுதலும் பார்த்துவிட்டு நீங்கள் அதை குறித்து தொந்தரவு செய்யாமல் நீங்கள் அதை குறித்து கவலையற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஏதோ சொல்றாங்க.
When joy is dried up, what should we do?
சந்தோஷம் அங்கே ஒழிந்து போனால் என்ன செய்ய வேண்டும்?
It says, gird yourself with sackcloth, verse 13, and lament and wail and come and spend the night before God, fast and pray.
13 வசனத்திலே சொல்லப்பட்டது போல ரட்டு உடுத்தி புலம்புங்கள், அலறுங்கள், பணிவிடைக்காரரே நீங்கள் ரட்டு உடுத்தி ராத்தங்குங்கள், இரவிலே வந்து ஜெபியுங்கள், உபவாசம் பண்ணுங்கள்.
Consecrate a fast, verse 14.
14 வசனத்திலே பரிசுத்த உபவாச நாளை நியமுங்கள்.
How many people fast because they have lost their joy?
சந்தோஷத்தை இழந்தபடினால் எத்தனை பேர் உபவாசிக்கிறார்கள்?
Those people don't think of joy as an important part of their life.
அநேக ஜனங்கள் சந்தோஷம் என்பது வாழ்க்கையின் முக்கியமான ஒரு பகுதி என்பதை நினைப்பதில்லை.
Verse 16, has not food been cut off before eyes? Gladness and joy has been cut off from the house of God.
நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையா?
Verse 16,
16 வசனம்.
Why are people not bothered when joy is missing in their life?
தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி காணப்படவில்லை என்று சொன்னால் ஏன் ஜனங்கள் கவலையற்றவர்களாக இருக்கிறார்கள்?
The Bible says joy is an important part of God's kingdom. Romans 14:17.
ரோமர் 14:17 இந்த சந்தோஷமானது தேவனுடைய ராஜ்யத்தில் முக்கியமான ஒரு பகுதி என்று பார்க்கிறோம்.
And here Joel's call is to blow the trumpet in chapter 2 verse 1 and sound an alarm, for the day of the Lord is coming.
கர்த்தருடையினால் வருகிறபடியினாலே எக்காலத்தை ஊதுவதும் பரிசுத்த பருவத்தில் சத்தமிடுவதும் தான் யோபனுடைய வேலை.
All these little judgments,
இந்த சிறு சிறு நியாய தீர்ப்புகள்,
லோகஸ்,
வெட்டுக்கிளி,
famine,
பஞ்சம்,
floods,
வெள்ளம்,
earthquakes,
பூமி அதிர்ச்சி,
are all little warnings of the final great judgment that's going to come.
வரக்கூடிய பெரிய நியாய தீர்ப்புக்கு சிறிய எச்சரிப்பாக தான் இவைகள்
வருகிறது. Okay, you got only locusts now, he says.
உங்களுக்கு இப்பொழுது வெட்டிகள் தானே வந்தது.
But the day of the Lord is coming.
ஆனால் கர்த்தருடைய நாள் வருகிறது.
Which is much worse.
அது இதை காட்டிலும் பயங்கரமாக இருக்கும்.
You should think about that when you see a small thing like this.
சிறு காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாளை குறித்து என்ன வேண்டும்?
And we are encouraged here in this chapter 2 to gather the people in verse 16.
இங்கே இரண்டாம் அதிகாரம் 16 வசனத்தில் ஜனத்தை கூட்டுங்கள் என்று சொல்கிறார்.
Consecrate a fast in verse 15.
15th வசனத்திலே பார்க்கிறோம் உபவாச நாளை நியமுங்கள்.
And let the bridegroom and bride also come out of their chambers.
மணவாளனும் தன் அறையை விட்டு மணவாட்டி தன் அறையை விட்டு புறப்படுவார்களாக.
And to seek God.
தேவனை தேடும்படியாக.
And children and everybody.
பிள்ளைகளும் எல்லாரும்
come and seek God and say, Lord, something is missing.
ஆண்டவரே ஏதோ ஒன்றை நாங்கள் இழந்துவிட்டோம்.
We need to repent of the fact that there's so much of hypocrisy in Christendom today.
இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் எவ்வளவு மாய்மாலம் இருக்கிறது அதற்காக நாங்கள் மனந்திரும்புகிறோம்.
People claiming to have gifts of healing which are not actually there.
குணமாக்கும் வரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அங்கே இல்லை ஆண்டவரே.
So much of advertising of healing which doesn't actually take place.
எவ்வளவோ குணமாக்கும் கூட்டங்களுக்கு விளம்பரங்கள் கொடுக்கப்படுகிறது அதுபோல நடப்பதில்லை ஆண்டவரே.
1 in a 1000 getting healed.
ஆயிரத்தில் ஒருவர் தான் குணமாக்கும்.
999 sick people going away from the meeting without being healed.
குணமாக்கப்படாமல் 999 பேர் கடந்து செல்கிறார்கள்.
Yeah, we are thankful that somebody got something.
ஏதோ ஒரு சிலருக்கு ஒன்று கிடைத்தபடினாலே நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம்.
We are also grieved that a lot of people are frustrated and given a wrong impression.
ஆனால் அநேகர் தங்கள் வாழ்க்கையில் நுந்து போய் போகிறார்கள் ஆகவே அவர்களுக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று வருத்தப்படுகிறோம்.
It says in verse 17, let the leaders weep between the porch and the altar and say, spare thy people, O Lord.
ஆண்டவரே அங்கே 17 வசனத்திலே பார்க்கிறோம் தலைவர்கள் அழுது புலம்பட்டும்.
And don't make your inheritance a reproach and a byword among the nations.
இந்த உங்களுடைய சுதந்திரத்தை ஜாதிகள் மத்தியில் நிந்தையாகவும் ஒரு சொல்லாகவும் நிந்தையான சொல்லாகவும் வைக்க வேண்டாம்.
People say, where is that God?
தேவன் எங்கே என்று ஜனங்கள் சொல்ல வேண்டாம்.
I believe that Jesus Christ has got a very bad name because of a lot of things that's going on in Christendom today.
இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் நடக்கிற பல காரியங்களினால இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அவப்பெயர் தான் வந்திருக்கிறது.
When non-Christians see Christian preachers begging and asking and asking and asking for money.
கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள் எப்பொழுது பார்த்தாலும் பணத்தை பிச்சை கேட்பது போல பணம் 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 என்று கேட்கிறதை கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் பார்க்கும்பொழுது
when these non-Christians see that these people who are asking for money are living in such grand style in their homes.
அதே சமயத்தில் இந்த பணத்தை கேட்கிறவர்கள் தங்கள் வீடுகளிலே சொகுசாக பெரிய பங்களாக்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும்பொழுது
what do you think these non-Christians will think about Jesus Christ?
இந்த கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இயேசுவை குறித்து என்ன எண்ணுவார்கள் என்று எண்ணுகிறீர்கள்?
Imagine a non-Christian watching one of today's Christian TV programs.
இன்றைக்கு நடக்கிற ஒரு கிறிஸ்தவ டிவி நிகழ்ச்சியை ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பணக்கார பிரசங்கியார்கள் தொடர்ந்து பணத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்.
You know what the Lord told me about money?
பணத்தை குறித்து தேவன் என்னிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா?
As long, please listen to this carefully.
தயவு செய்து கவனமாக கேளு.
As long as you got 1 rupee in your personal bank account.
உன்னுடைய தனிப்பட்ட வங்கி கணக்கிலே 1 ரூபாய் இருக்கும் அளவும்
don't ask anybody for money.
யாரிடத்திலும் பணம் கேட்க வேண்டாம்.
Imagine if every preacher followed that rule.
ஒவ்வொரு பிரசங்கியாரும் இந்த விதியை பின்பற்றினால் எப்படி இருக்கும்?
As long as I've got 1 rupee in my bank account, let me empty out that first.
என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்லே 1 ரூபாய் இருக்கும் பொழுது முதலாவது அதை காலி செய்யட்டும்.
If I have a house, let me sell it.
எனக்கு வீடு இருந்தால் அதை விற்கட்டும்.
Go and live in a rented house.
ஒரு வாடகை வீட்டிலே போய் வாழுங்கள்.
And let me give my money for God's work.
என்னுடைய பணத்தை தேவனுடைய
ஊழியத்திற்கு. And when I have given everything that I have,
எனக்கு உள்ளது எல்லாவற்றையும் கொடுத்த பின்பு,
then at least I may have a justification to tell people, listen fellas, you also give something for God's work.
அதற்கு பிறகு தேவனுடைய ஊழியத்திற்கு நீங்களும் கொடுங்கள் என்று கேட்டால் அதிலே ஒரு நியாயம் இருக்கிறது.
Is that what these preachers are doing?
ஆனால் இன்றைய பிரசங்கியர்கள் இப்படித்தான் செய்கிறார்களா? இல்லை.
They come to God's work with nothing.
ஒன்றுமில்லாமல் தேவனுடைய ஊழியத்திற்கு வருகிறார்கள்.
They keep on collecting money from people.
ஜனங்களிடத்திலிருந்து பணத்தை சேகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
And they live in million-dollar houses now.
அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானமுள்ள வீடுகளில் வசிக்கிறார்கள்.
With their private jet planes and all that.
அவர்கள் தானாகவே சொந்த ஜெட் பிளேனை வைத்திருக்கிறார்கள்.
This is not Christian work.
இது கிறிஸ்தவ ஊழியமே அல்ல.
This is a business racket.
இது வியாபார ஊத்தி.
Where they are fooling people.
ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள்.
And there's nobody to expose their deception.
இவருடைய வஞ்சனையை வெளிப்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லை.
We need prophets like these Old Testament prophets today.
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளைப் போல இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் தேவை.
I'm concerned about the non-Christians in many countries and what they think about all this.
பல நாடுகளிலே இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை குறித்து நான் கவலைப்படுகிறேன்.
There's no fruit. This is not fruit.
இது கனி
இல்லை. Numbers is not fruit.
எண்ணிக்கை பெருகுவது
quality of Christians means good fruit.
கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தரம் தான் நல்ல கனி
கடை. Poor quality of Christians is like fruit which has been eaten by the locusts.
வெட்டுக்கிளி சாப்பிட்ட பழத்தை போலத்தான் இன்றைய கிறிஸ்தவர்களின் தரம் இருக்கு.
The message here.
இதுதான் இந்த செய்தி.
But the Lord says, if you turn to me,
நீங்கள் என்னென்ன
don't be afraid.
அப்படியானால் பயப்படாதீர்கள்.
Verse 21.
21ஆம் வசனம்.
The Lord will do great things.
தேவன் பெரிய காரியங்களை செய்வார்.
The Lord will pour out his rain upon you.
தேவன் தம்முடைய மழையை உங்கள் மீது வர்ஷிக்க பண்ணுவார்.
And verse 25, I'll make up to you for the years that the locust has eaten up.
வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்.
And I will pour out my spirit upon you.
நான் என் ஆவியை உங்கள் மீது ஊற்றுவேன்.
Why?
ஏன்?
Because verse 18, the Lord is zealous for his church.
18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக வைராக்கியமாய் இருக்கிறார்.
He is zealous for his church.
அவர் தம்முடைய சபைக்காக வைராக்கியமாய் இருக்கிறார்.
And he will pour out his spirit upon us.
அவர் நம்மீது ஆவியை ஊற்றுகிறார்.
And that is the verse in chapter 2 verse 28 which Peter quoted on the day of Pentecost.
இந்த 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பேதுரு பெந்தகோஸ்தே நாளிலே சொல்லி காண்பிக்கிறார்.
Where 120 people fasted and prayed.
120 மக்கள் அங்கே உபவாசித்து ஜெபிக்கிறார்கள்.
And said, Lord, come and bring fruit in this land.
ஆண்டவரே இந்த தேசத்திலே கனியை தாரும் என்று ஜெபிக்கிறார்கள்.
Just like in Joel, they fasted and prayed and God came and met with them.
யோவேலிலே சொல்லப்பட்டபடி அவர்களும் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அவர்களை சந்திக்கிறார்.
Peter quoted this verse and said, your sons and daughters will prophesy.
உங்களுடைய குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள்
என்று பேதுரு சொல்கிறார். Dream dreams, your young men will see visions.
மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்.
Your male and female servants, I'll pour out my spirit in those days.
ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் ஆவியை ஊற்றுவேன்.
Those are the days in which we are living according to Acts 2:17.
அப்போஸ்தலர் 2:17 இந்த காலகட்டத்தில்
இன்று
காணப்படுகிற வளர்ச்சிக்கும் மலட்டுத்தன்மைக்கும் இதுதான் விடை.
A fresh outpouring of the Holy Spirit upon us.
பரிசுத்த ஆவியானுடைய புதுமையான நிறைவு நம்மீது வர வேண்டும்.
He was poured out in the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டார்.
He is there in the world today.
இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்.
But we need to come under that baptism ourselves.
ஆனால் நாமாகவே இந்த அபிஷேகத்துக்கு கீழாக வர வேண்டும்.
Where the Holy Spirit comes within.
பரிசுத்த ஆவியான உள்ளிருந்து வருகிறார்.
And our tongue becomes a tongue of fire.
நம்முடைய நாவு அக்கினி நாவை போல மாறுகிறது.
We speak the truth.
சத்தியத்தை பேசுகிறோம்.
We speak pure words.
சுத்தமான வார்த்தைகளை
பேசுகிறோம். We speak words that expose sin.
பாவத்தை வெளிக்கொண்டு வருகிற வார்த்தைகளை பேசுவோம்.
And it's not just a one man show anymore.
இதுமே இனிமேலும் ஒரு மனிதன் அங்கே ராஜாவாக இருப்பது போல அல்ல.
One pastor sitting there like a king.
ஒரு ராஜாவை போல ஒரு பாஸ்டர் உட்கார்ந்து கொண்டு ஆளுகை செய்வது
அல்ல. Sons and daughters will all take part in prophesying and building the body of Christ.
குமாரனும் குமார்த்திகளும் சேர்ந்து தீர்க்கதரிசனம் சொல்லி கிறிஸ்துவின் சபையை கட்டுவார்கள்.
It's so rare to find this type of ministry anywhere.
எல்லா இடங்களிலுமே இப்படிப்பட்ட ஊழியத்தை பார்ப்பது கஷ்டமா இருக்கிறது.
So many places they just keep the women with their mouth shut.
அநேக இடங்களிலே பெண்களை வாய்மூடி உட்கார
சொல்லுகிறார்கள்.
அப்படிப்பட்ட சபைகளில் இந்த வசனம் நிறைவேறுகிறது. அங்கே இருக்கிற குமாரத்திகள் தீர்க்கதரிசனம்
சொல்லுகிறார்கள்.
உங்களுடைய சபையில் எத்தனை குமாரத்திகள் தீர்க்கதரிசனம்
சொல்லுகிறார்கள்?
எவ்வளவு குமாரர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள்?
I don't mean getting up and giving a testimony.
எழுந்து நின்று சாட்சி சொல்வதை பற்றி நான் சொல்லவில்லை.
I'm not saying getting up and saying I had a backache and God healed me.
எனக்கு முதுகுவலி இருந்தது கர்த்தர் சுகம் கொடுத்தார் என்று சொல்கிற சாட்சி.
Praise the Lord for that.
அதற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம்.
But that's not, all I'm saying is that's not prophecy.
ஆனால் அது தீர்க்கதரிசனம் அல்ல என்று சொல்கிறேன்.
A prayer request, that's not a prophecy.
எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்கிறது தீர்க்கதரிசனம்
அல்ல. Much of what we hear today.
இன்றைக்கு நாம் கேட்கிற தீர்க்கதரிசனம்
எல்லாம் testimony.
அது சாட்சி தான்.
Which is very good.
அது நல்லது தான்.
All I'm saying is that's not prophecy.
நான் சொல்வதெல்லாம் அது தீர்க்கதரிசனம் அல்ல.
It doesn't say your sons and daughters will testify.
உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் சாட்சி சொல்வார்கள்
என்று இல்லை. They will speak God's word.
அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுவார்கள்.
Exalt, edify and comfort God's people.
தேவனுடைய ஜனங்களை தேற்றி ஆற்றி புத்தி சொல்ல முடியாது.
And the daughters will do that.
குமாரத்திகளும் கூட அதை செய்ய
முடியும். They may not be elders and they can't teach.
அவர்கள் மூப்பர்களா இல்லாமல் இருக்கலாம், போதிக்க முடியாமல்
இருக்கலாம். But when the spirit is poured out,
ஆனால் தேவ ஆவியால் ஊற்றப்படும் பொழுது,
they will prophesy.
அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள்.
And even the servants will prophesy.
அங்கே இருக்கிற வேலைக்காரர்கள் கூட
தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். There will be no distinction of high and low caste anymore.
அங்கே இன்னுமாய் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற வித்தியாசமே இல்லை.
And then it speaks of the last days when God is going to judge the world.
தேவன் உலகத்தை நியாயந்தீர்க்க கூடிய கடைசி நாட்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
And it says about the day verse 2 when he'll gather all the nations and bring them to the valley of decision.
3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எல்லா ஜாதியாரையும் கூட்டி அங்கே தீர்மானம் என்கிறதன பள்ளத்தாக்கிலே கொண்டு வருவார் என்று பார்க்கிறோம்.
Millions of people are already in a valley of decision right now.
லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இப்பொழுதே தீர்மானம் எடுக்க வேண்டியதன பள்ளத்தாக்கில் இருக்கிறார்கள்.
But it speaks of that day when the Lord will come and judge his people. So it says here in verse 13, put in the sickle for the harvest is ripe. Multitudes, multitudes, verse 14, in the valley of decision. Right now, multitudes are in a valley of decision.
கோடிக்கணக்கான திரளான மக்கள் இந்த நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் இருக்கிறார்கள்.
And the decision they take is going to determine what's going to be their eternal fate.
இன்றைக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானமானது நித்தியத்திலே எந்த நிலை அவர்களுக்கு வரப்போகிறது என்பதை தீர்மானிக்கிறது.
And one last thing.
ஒரு கடைசி காரியம்.
When the Lord finally comes.
கடைசியாக தேவன் வரும்பொழுது.
It says in verse 21, the last verse.
கடைசி வசனத்திலே சொல்கிறார்.
I am going to avenge all the blood that has been shed of my people by their enemies which I have not avenged.
இதுவரைக்கும் நான் தண்டியாமல் விட்டிருந்த அவருடைய இரத்த பழியை தண்டியாமல் விடேன்.
You know, God is a God of vengeance.
தேவன் பழிவாங்கும் தேவன்.
We don't take vengeance.
நாம் பழிவாங்குவதில்லை.
If people harm me,
ஜனங்களுக்கு தீங்கு செய்தால்,
my duty is to forgive them.
என்னுடைய வேலை அவர்களை மன்னிப்பது, அவர்களுக்காக ஜெபிப்பது,
bless them,
ஆசீர்வதிப்பது.
But the Bible says,
வேதம்
சொல்கிறது, God is a God of vengeance.
தேவன் பழிவாங்கும் தேவன்.
I can forgive them the harm they did to me.
எனக்கு செய்த தீங்கை நான் மன்னிக்கலாம்.
But I can't forgive them the harm they did to God.
ஆனால் தேவனுக்கு அவர்கள் செய்த தீங்கை நான் மன்னிக்க முடியாது.
Jesus forgave the harm they did to him.
இயேசு தமக்கு செய்த தீங்குக்காக அவர்களை மன்னித்தார்.
God still punished those people.
ஆனால் தேவன் இன்னும் அவர்களை தண்டிக்கிறார்.
One day he will avenge the blood of every person of his children who has been harmed by others.
ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்கள் செய்த தீங்குக்காக அவர்களை இரத்தப்பழியை தேவன் கேட்டார்.
We are calling people to repentance.
இன்றைக்கு நாம் ஜனங்களை மனம் திரும்புங்கள் என்று அழைக்கிறோம்.
Seek for an outpouring of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக தேடும்படியாக நாங்கள் கேட்கிறோம்.
Let's obey Joel's call to fast and pray for that.
இதற்காக உபவாசித்து ஜெபிக்கும்படியாக யோவேலுடைய அழைப்புக்கு நாம் செவி கொடுப்போம்.
God bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.